இயேசுநாதர் பாடப்பட்ட முதல் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது ஏனென்றால் நித்திய சிலுவையினாலே உலகை மீட்டு ரட்சித்தீர்.
செய்தி அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 37-38 முடிய. பிலாத்து, அப்படியானால் நீ அரசன்தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்கிறீர், உண்மையை எடுத்துரைப்பதே எனது பணி. இதற்காகவே பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் எவரும் என் குரலுக்கு செவிசாய்க்கின்றனர் என்றார். பிலாத்து அவரிடம், உண்மையா, அது என்ன என்று கேட்டான்.
மெசியாவிற்காக ஆண்டாண்டு காலமாக காத்து கொண்டிருந்த இஸ்ரேல் மக்கள், அதனுடைய தலைவர்கள், பிலாத்து அரண்மனையில் மக்கள் அனைவருக்காகவும் ஒருவன் இறப்பது நலம் என்று இன்று மீட்க வந்த இயேசுவையே சாகடிக்க கையளிக்கிறார்கள். முரண்பாடின் முதல் நிலை இது. உண்மையா, அது என்ன? அவருடன் பிலாத்து இயேசுவை பார்த்து கேட்கிறான். உண்மை என்று தெரியாமல், உண்மையானவர் யார் என்று தெரியாமல் ஒரு ஆளுநன் இருக்க முடியுமா? அடுத்த முரண்பாடு, உன்னை விடுவிக்கவும் உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று பிலாத்தன் சொல்லுகிற போது, இயேசுவை விடுவித்திருக்க வேண்டுமே, அதிகாரம் இருந்திருந்தால். அடுத்த முரண்பாடு, என்னிடம் குற்றம் ஒன்றும் காணவில்லையே, பிறகு ஏன் தண்டனை தீர்ப்பு? ஆனால் தண்டனை தீர்ப்பை அளிக்கிறான். அடுத்த முரண்பாடு, இவன் இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மீதும் வந்து விழட்டும். மக்கள் அனைவரும் சாபனையை அவர்களுக்கு ஆசிராக கேட்கிறார்கள். முரண்பாட்டின் உச்சநிலை. இப்படி முரண்பாடுகள் அதிகம் அதிகமாகி போயிருக்கின்ற நிலையில் இயேசு ஒரு மாற்றுக் கலாச்சாரராக எதிரில் நிற்கிறார். இன்று இதே முரண்பாடுகளோடு நாமும் வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். நாம் சொன்னது நீதானா என்று சொல்லுகிற அளவிற்கு நம்முடைய வாழ்வில் முரண் இருக்கிறது. நீதி, நேர்மை, பொறுமை, இந்த மதிப்பீடுகளின்படி வாழாமல் அதற்கு எதிராக நாமே வாழ்வது மற்றும் நாம் காணுகின்ற முரண்பாடு. இவ்வாறு முரண்பாடுகளே வாழ்வாகி போனால் நம்மோடு வாழ்கின்ற நல்ல உள்ளங்கள் இயேசுவை போல மக்கள் மீண்டும் மீண்டும் பாடுபட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். முரண்பாடுகளை களைவோம், மாற்றுக் கலாச்சாரம் கொணர்பவர்களாக வாழ்வோம்.
ஜெபம். அன்பு இயேசுவே, நீர் குற்றமற்றவர் என்று நன்கு தெரிந்திருந்தும் உம்மை கொடிய சிலுவை சாவிற்கு தீர்ப்பிட்டான் பிலாத்து. நாங்களும் இவரை போன்று உண்மைக்கு புறம்பாய் தீர்ப்பிடாமலும் உண்மைக்கு சான்று பகிர்ந்திடவும் வரம் தாரும். ஆமேன்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைய கடவுது. ஆமேன்.
இயேசுநாதர் பாடுபட்ட இரண்டாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது ஏனென்றால் நித்திய சிலுவையினாலே உலகை மீட்டு ரட்சித்தீர்.
தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி, அதிகாரம் 27, இறைவாக்கியம் 31. அவரை ஏளனம் செய்த பின் அவர் மேல் இருந்த தளர் அங்கியை கழற்றிவிட்டு அவருடைய ஆடைகளை அணிவித்து அவரை சிலுவையில் அறைவதற்காக இழுத்துச் சென்றனர்.
சுமை சுகமானது. குழந்தை பிறக்கப் போகிறது என்று சொல்லுகின்ற ஒரு தாய்க்கு அந்த குழந்தை பிறப்பு, அதற்கு முன்னதாக அவள் படுகிற வேதனைகள் அவளுக்கு சுகமாய்த்தான் இருக்கிறது. தேர்வுகளுக்காக படிக்க வேண்டும், கடினப்பட வேண்டும். ஆனால் தேர்வு முடிகள் வருகிற போது அந்த மாணவனுக்கு அத்தனை கஷ்டங்களும் பறந்தோடி போய்விடுகின்றன. தந்தையாக குடும்பத்திற்கு நாம் இவ்வளவு செய்ய வேண்டுமே என்று சொல்லி தன்னுடைய இரத்தத்தையே வியர்வையாக சிந்துகின்ற ஒரு தந்தையின் வேதனை, அவருடைய பிள்ளைகளது முன்னேற்றம் வருகிற போது அவருக்கு ஆனந்த கண்ணீர் வரவழைக்கிறது. இந்த சுமைகள் சுகமானது. ஆனால் இயேசுவின் இந்த சிலுவை சுமையோ, இது ரணம், இது வழி. இப்படி பல்வேறு சுமைகளோடு போய்கொண்டிருக்கின்ற இயேசுவின் நிலையில் நமக்கு அவர் கொடுக்கின்ற படிப்பினை, என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும். அவர் அரச மெசியாவாக இருந்திருந்தால் அத்தனை துயரங்களையும் துன்பங்களையும் முழுமையாக தூக்கி போட்டுவிட்டு சிலுவையே இல்லாத ஒரு வாழ்வை அவர் அடைந்திருக்கலாம். ஆனால் அவர் எடுத்துக்கொண்ட நிலைப்பாடு ஊழிய மெசியா, பணிபுரிவதற்காகவே, என் ஆடுகள் உயிர் பெறுவதற்காகவே என்னை அர்ச்சனையாக்குகிறேன் என்று சொல்லி தன்னையே தாரை வார்த்து கொடுத்த அந்த வாழ்வின் சவால். என்று கிறிஸ்துவ வாழ்வை மேலோட்டமாக கொண்டிருக்கிற நமக்கு கிறிஸ்துவ வாழ்வு கல்லும் முள்ளும் பள்ளமும் மேடும் என்று சொல்லி அத்தனை சங்கடங்களையும் நாம் ஒருங்கே ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டிய ஒரு போராட்டக் களம். இதை மேலோட்டமாக வாழ்வதோ அல்லது வெறும் பெயருக்காக வாழ்வதோ சரியல்ல என்று சொல்லி இந்த வாழ்வின் மூலமாக நமக்கு சவால் விடுத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு கட்டத்திலும் சுகமானவற்றை தேடிப்போகிற நமக்கு சில நேரங்களில் இப்படிப்பட்ட சுமைகளை நாம் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். அது கடினமானது, அது ரணமாக்கக்கூடியது என்று சொல்லி இந்த நிலையில் நமக்கு ஆண்டவர் சவால் விட்டு கொண்டிருக்கிறார். சிலுவை என்னும் சுமைகளை ஆனந்தத்தோடு ஏற்று அது வருத்தமே அளித்தாலும் கூட நாம் தொடர்ந்து செல்ல முற்படுவோம். ஏனென்றால் அதுதான் கிறிஸ்துவ வாழ்வு.
ஜெபம். அன்பு இயேசுவே, எங்கள் வாழ்வில் வரும் சுமைகளை துணிந்தே ஏற்றுக்கொண்ட உம்மை போல் மேற்கொண்டு அதனால் நேர்ந்திடும் இடர்களை தாங்கிட வரம் தாரும். ஆமேன்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைய கடவுது. ஆமேன்.
இயேசுநாதர் பாடுபட்ட மூன்றாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது ஏனென்றால் நித்திய சிலுவையினாலே உலகை மீட்டு ரட்சித்தீர்.
இறைவாக்கினல் ஏசாயா புத்தகம் அதிகாரம் 53 இறைவார்த்தை 6. ஆடுகளைப் போல் நாம் அனைவரும் வழித்தவறி அலைந்தோம். நாம் எல்லோரும் நம் வழியே நாம் நடந்தோம். ஆண்டவரோ நம் அனைவரின் தீச்செயல்களையும் அவர் மேல் சுமத்தினார்.
ஆன்மா ஊக்கமுடையது, உடலோ வலுவற்றது. ஆம், எத்செமனி தோட்டத்தில் கைதாகின நிலையிலிருந்து இந்த தீர்ப்பை சொல்லி சிலுவையை சுமந்து கொண்டு செல்வதிலிருந்து பாதிப்பட்டிருக்கிற வரை எத்தனை எத்தனை உடல் வருத்தங்கள், உடல் வலிகள், அடிகள், ஏச்சுக்கள், அவரை புரிந்து கொள்ளாமல் அவர் மீது அவர்கள் பாடின வசைகள், அவரை ரணமாக்குகின்ற கசையடிகள், இரவு முழுதும் அவரை குறித்த கேலி பேச்சு, இப்படி பல நிலைகளில் உடல் கசங்கி போய் உடல் அதிகமான ரணங்களை தாங்கி சோர்வடைதலில் பலவீனராக கீழே விழுகிறார். மீண்டும் எழக்கூடிய அளவிற்கு அவருக்குள்ளே இருக்கின்ற அந்த உத்வேகம் அவரை எழுப்பி நிறுத்தி விடுகிறது. ஆனால் இன்று நாம் இந்த உடலை ஆண்டவரிடமிருந்து அருளாக பெற்றிருக்கிறோமே, அது எவ்வளவு பெரிய பரிசாக இருக்கிறது! அதற்குள்ளே எத்தனை எத்தனை அதிசயங்கள்! அந்த உடலின் மூலமாக இறைவன் நம்மை தனது சிறிய படைப்பாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற வேளையில் இன்று நாமே வலுவந்தமாக தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்கும் தேவையில்லாத அளவிற்கு சிலவற்றுக்கு வாடிக்கையாகி போய் நம்மையே இன்றைக்கு பாழ்படுத்தி விட்டோம். பலவீனப்பட்டு கீழே விழுந்து கிடக்கிறோம். நாம் மீண்டும் எழ வேண்டுமே, என் ஆற்றல் உனக்கு போதும் என்று சொல்லி இறைவன் தனது ஆற்றின் மூலமாக எழுப்பி விடுகிறார். அவரின் ஆற்றலால் எழுந்து பீடுநடைபடுவோம்.
ஜெபம். அன்பு இயேசுவே, எங்களை குணமாக்கும் மனநிலையும் உடன் சேர்ந்த உடல் சோர்வும் உம்மை கீழே விழுத்தாட்டியது. நாங்கள் பாவம் செய்கிற போதெல்லாம் உம்மை கீழே விழ வைக்கிறோம் என்பதை உணர்ந்து பாவத்தை விட்டு விலகி வாழ வரம் தாரும். ஆமேன்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைய கடவுது. ஆமேன்.
இயேசுநாதர் பாடுபட்ட 4 நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது ஏனென்றால் நித்திய சிலுவையினாலே உலகை மீட்டு ரட்சித்தீர்.
தூய மார்க் எழுதியினர் செய்தி அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 21-22 மற்றும் 31. அவருடைய உறவினர்கள் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வரச் சென்றார்கள், ஏனெனில் அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று மக்கள் பேசிக் கொண்டார்கள். மேலும் எருசலேமில் இருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் இவனை பெயெல்செபுல் பிடித்திருக்கிறது என்றும், பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வரச் சொல்லி ஆள் அனுப்பினார்கள்.
எருசலேம் ஆலயத்தில் 12 சிறுவன் இயேசுவோடு அன்னை மரியாள் பேராலயத்திற்கு செல்கிறாள். இயேசு அங்கே தங்கிவிட போய்கொண்டிருக்கிற வேளையில் மகன் காணோமே என்று சொல்லி பெற்றோர்கள் மீண்டும் வந்து இயேசுவை சந்தித்து, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்துவிட்டாய் என்று கேட்க, என் தந்தையின் வீட்டில் நான் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா? இது இயேசுவின் பதில். காணாவூர் திருமணத்தில், மகனே, இவர்களுக்கு ரசம் தீர்ந்து போய்விட்டது என்று சொன்னபோது, அம்மா, அது ஏன் என்னிடம் கூறுகிறேன்? என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை. இயேசுவின் பதில், மகனுக்கு பித்து பிடித்து போயிருக்கிறது, ஆகவே அவனை அழைத்து கொண்டு வருவோம் என்று சொல்லி அந்த சகோதரர்களோடு கூட இயேசு இருக்கிற இடத்திற்கு வந்தபோது, இதோ தாயும் சகோதரரும் வந்திருக்கிறார்கள் என்று கேட்ட மாத்திரத்திலேயே, யாரினுடைய தாய், யாரினுடைய சகோதர சகோதரிகள், யார் யாரெல்லாம் இறைவனின் திருவுளத்தை ஏற்று நடக்கிறார்களோ அவர்களே என் தாயும் சகோதரரும் சகோதரியும் ஆவர் இயேசுவினுடைய பதில். ஆனால் இந்த சிலுவை யாத்திரையில் மரியாளுக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை. மாறாக அவளே பதிலாளாய் நின்று பதிலையும் பெற்று, இதோ நான் இருக்கிறேன், நீ ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த நிலைப்பாடு சரியானது, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு உன்னிடத்தில் இருக்கிறது, தைரியமாக போ, நான் உடன் இருக்கேன் சொல்லி உடன் ரட்சகையாக பயணப்படுகிறாள். இன்று எத்தனை எத்தனையோ சந்தோஷங்களுக்கும் ஆடல் பாடல்களுக்கும் அலங்காரங்களுக்கும் உடன் இருக்கிறவர்கள் கஷ்டம் என்று சொல்லி வருகிற போது, துன்பம் என்று சொல்லி வருகிற போது பறந்து போய்விடுகிறார்கள். கூத்து கும்மாளம் என்று சொல்லி சுற்று சுற்று வருகிறவர்கள் உதவி வேண்டும் என்று சொல்லுகிற போது உடன் இருப்பது கிடையாது. ஆனால் உடன் இருக்கிற மரியாள் இதோ உடனட்சியாகி நம் ஒவ்வொருவருக்கும் மீட்பிற்கும் துணை நிற்கிறாள். இந்த அன்னையின் வழி நடந்து நாமும் இயேசுவுக்கு சான்று பகர்வோம்.
ஜெபம். அன்பு இயேசுவே, உம் அன்னை மரியாள் உமது மீட்பின் பணியில் உடன் இரட்சகியாக விளங்கினார். இறுதி வரை உம் வாழ்வில் பயணித்த அன்னையின் மன துணிவை எங்களுக்கும் தந்து உம் சீடர்களாக நாங்கள் விளங்கிட வரம் தாரும். ஆமேன்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைய கடவுது. ஆமேன்.
இயேசுநாதர் பாடுபட்ட ஐந்தாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது ஏனென்றால் நித்திய சிலுவையினாலே உலகை மீட்டு ரட்சித்தீர்.
தூய மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 15, இறைவார்த்தை 21. அப்பொழுது அலெக்சாந்தர் ரூபு ஆகியோரின் தந்தையான சீரேன் ஊரைச் சேர்ந்த சீமோன் என்பவர் வயல்வெளியிலிருந்து வந்து கொண்டிருந்தார். படை வீரர்கள் இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினார்.
இயேசுவின் சிலுவை யாத்திரையில் சிலுவையை சுமக்க ஆட்களை தேடுகிறார்கள் போர் வீரர்கள். வழியில் இறந்து போய்விடுவானோ என்று சொல்கின்ற பயம் அவர்களுக்கு, இறந்து போய்விட்டால் தாங்கள் தானே அடுத்த வேலைகளை செய்ய வேண்டும் என்று சொல்கின்ற ஒரு தேவையில் வழியில் நடந்து போய்கொண்டிருந்த சீமோனை வலுக்கட்டாயமாக பிடித்து எடுத்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் இயேசுவின் மனநிலையோ வேறு. தனது துன்பத்தை பகிர்ந்து கொள்வதற்கு இதோ ஒருவன் இருக்கிறான், சந்தோஷமாக அவனை வரவேற்கிறார். பவுலுடையார் கூறுகிறார், நாங்கள் இயேசுவின் மரண பாடுகளை தாங்கியவர்களாக உங்களுக்கு முன்னால் நடந்து கொண்டிருக்கிறோம். ஆம், இன்று இயேசுவின் துன்பத்தில் பங்கேற்பவர்களாக, இயேசுவின் துன்பத்திற்கு பங்கு அளிப்பவர்களாக இன்று இந்த சமூகம் போய்கொண்டிருக்கிற போது, நாம் ஒவ்வொருவரும் இயேசுவின் துன்பத்தை நாமும் ஏற்று, இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி சுயமாக முன்வருகிற நமக்கு இது ஒரு பெரிய அழைப்பாக இருக்கிறது. அதே நேரத்தில் அலெக்சாந்தர் ரூபுஸ் என்று சொல்லுகின்ற தனது பிள்ளைகளை வீட்டின் வரலாற்று ஏடுகளில் பெயர் பதிக்கிற அளவிற்கு இயேசு இந்த துன்பப்படுகிற வேளையில் தனக்கு உடன் இருக்கிற சீமோனை ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் ஒவ்வொருவரும் துன்பப்படுகிற மானுடத்திற்கு சார்பாயிருக்கிற போது, துன்பத்தில் இருக்கிறவர்கள் வலுவிழந்த நிலையில் அவர்களுக்கு வலுவாக நாம் இருக்கிற போது, கண்டிப்பாக ஆண்டவர் நம்மையும் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து அந்த குடும்பங்களுக்கு வேண்டிய அத்தனை நிலைகளிலும் துணை நிற்பார் என்பதில் சந்தேகமே கிடையாது.
ஜெபம். அன்பு இயேசுவே, சீமோனுக்கு உம் துன்பங்களில் பங்கெடுக்க அழைப்பு விடுத்தீர். எம் வாழ்வில் பிறரின் துன்பங்களில் துணிந்து பங்கு கொள்கிற போது அதற்கு பலன் நிச்சயம் உண்டு என உணர்ந்து பிறரது துயர்களில் பங்கு பெற மனம் தாரும். ஆமேன்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் சர்வீசனுடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைய கடவுது. ஆமேன்.
இயேசுநாதர் பாடுபட்ட ஆறாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது ஏனென்றால் நித்திய சிலுவையினாலே உலகை மீட்டு ரட்சித்தீர்.
தூய மத்தேயுவின் செய்தி அதிகாரம் 25, இறைவார்த்தை 40. மிகச்சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார்.
உதவி என்று வருகிற போது அதற்கு இன்றைக்கு துணிச்சல் தேவை. உதகர்கள் இருக்கிறார்கள், அதனால் புண்ணியம் தேடிக்கொள்வதற்கும் பாராட்டு கிடைக்கும் என்பதற்காகவும் இன்னும் பல விதங்களில் எனக்கு இதனால் ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்பதற்காகவும் உதவி செய்யவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் துணிச்சலோடு கூட யாருமே எதிர்பார்க்காத, எதையுமே எதிர்பார்க்காத நிலையில் பாடுபட்டு கொண்டிருக்கிற கிறிஸ்துவ முகத்தை துடைக்க முன் வருகிறாள் வெரோனிக்காள். ஆறுதல் கொடுத்த அந்த பெண்மணி உண்மையிலேயே இயேசுவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நடந்த முதல் சீடத்தை. இன்று கிறித்து இப்படி துன்பப்படுகிற மானுடத்தோடு கூட தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, ஆண்டவரே என்று சொல்லி கூப்பாடு போடுகிறவர்கள் எல்லாம் என்னுடைய சீடனாய் இருக்க முடியாது. செயல்பாடுகளோடு கூடிய அந்த வாழ்வு நிலைதான் நான் எதிர்பார்க்கிறது. வெரோனிக்காள் அதை நிறைவேற்றுகிறாள். சின்னஞ்சிறியன் சகோதர சகோதரர்களுக்கு நீங்கள் செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். வெரோனிக்காள் அதையும் நிறைவேற்றி கொடுக்கிறாள். இன்று துணிச்சலாக உதவி தேவைப்படுகிற மானுடத்திற்கு நீங்களும் நானும் மனிதநேய செயல்களுக்கெல்லாம் குடிபிடிக்கிற போது, மனிதநேய செயல்கள் மூலமாகவெல்லாம் நாம் துணை நிற்கிற போது, கண்டிப்பாக இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் பரிசீலித்துக் கொண்டிருக்கிறார். வெரோனிக்காளுடைய துணியில் தன் முகத்தை பதித்தது போல.
ஜெபம். அன்பு இயேசுவே, வெரோனிக்காள் துணிச்சலோடு உமக்கு உதவி செய்தார். அதற்கு உரிய பரிசினை உடனே அளித்தீர். நாங்களும் உரிய நேரத்தில் பிறருக்கு உதவிடும் நல்ல மனம் தாரும். ஆமேன்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைய கடவுது. ஆமேன்.
இயேசுநாதர் பாடுபட்ட ஏழாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது ஏனென்றால் நித்திய சிலுவையினாலே உலகை மீட்டு ரட்சித்தீர்.
தூய மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 26 இறைவார்த்தை 37. பேதுருவையும் செபதேயுவின் மக்கள் இருவரையும் தம்முடன் கூட்டிச் சென்றார். அப்போது துயரமும் மனக்கலக்கமும் அடையத் தொடங்கி
மீண்டும் இயேசு கீழே விழுகிறார். உடல் சோர்ந்த நிலையில் விழுந்தது, இப்பொழுது மீண்டும் விழுகிற அந்த நிலை. இது இன்னொரு படி மேலேறி போய் எச்சமணி தோட்டத்தில் அவருக்கு ஏற்பட்ட அந்த துன்ப கலக்கம் இப்பொழுது மீண்டும் மீண்டும் அவரை அழுத்தி கொண்டே இருக்கிறது. மனது பேதலித்து போயிருக்கிறது. தன்னோடு கூட இருந்தவன் முத்தமிட்டு காட்டி கொடுக்கிறான். தன்னை எந்த நேரத்திலும் விட்டு விலகப் போவதில்லை என்பவன் மறுதளிக்கிறான். உடன் இருக்கிறவர்கள் அத்தனை பேரும், வளைய வந்தவர்கள் அத்தனை பேரும் ஓடோடி போகிறார்கள். தனக்கென்று சொல்லி தன்னோடு கூட இருப்பதற்கு பெரிய அளவிற்கான எந்த ஜீவனும் கிடையாது. தனக்காக பேசுவதற்கும் யாரும் கிடையாது. இந்த நேரத்தில் மனம் கலங்கி போய் மனச்சோர்வோடு இரண்டாம் முறையாக கீழே விழுகிறார் இயேசு. அதோடு கூட சிலுவை என்கிற அவமான சின்னத்தை ஏற்றுக்கொண்டு நடக்கிற இந்த நிலையில் எத்தனை எத்தனை அவமானங்கள், மனச்சோர்வும் அவமானமும் அவரை மீண்டும் மீண்டும் கீழே விழுத்தாட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, இத்தனைக்கும் மத்தியிலும் ஆண்டவர் இயேசு எழுந்து நிற்கிறார். இன்று நாம் மனச்சோர்வடைந்து இனிமேல் எனக்கு வாழ்வே கிடையாதே என்று சொல்லி நாம் விழுந்து கிடக்கிற போதும், பல்வேறு அவமானங்களுக்கு உட்பட்டு நாம் கூனி குறுகி இந்த சமூகத்தில் இருக்கிற போதும், ஏதோ ஆண்டவர் இயேசு நமக்கு முன்னால் இருக்கிறார். மனச்சோர்வுக்கு இந்த அவமானங்களுக்கு உனக்கு வேண்டிய ஆசிரை நான் அளிக்கிறேன். ஆனால் நீ மனச்சோர்விலிருந்து வெளிப்பட வேண்டும் என்பதற்காக போதை பழக்க வழக்கம், இன்னும் பல்வேறு தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகி உன்னையே அதிலிருந்து விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லும் ஆயில் இருக்கிறாயே, இது தவறல்லவா? அவமானம் என்று சொல்லி வந்தவுடனே தற்கொலைக்கு முயற்சிப்போம் என்று சொல்லி தற்கொலை எண்ணங்களை மனதில் வைத்து கொண்டு போய்கொண்டிருக்கிறாயே, இதுவும் சரியானதா? இவற்றுக்கெல்லாம் இதோ என்னுடைய அருளும் ஆற்றலும் என் மீது நீ வைத்திருக்கிற நம்பிக்கையும் உன்னை கண்டிப்பாக காப்பாற்றும். ஆகவே மனச்சோர்விலிருந்தும் அவமானங்களிலிருந்தும் உன்னையே நீ விடுவித்துக் கொள்ள உனக்குள்ளே ஆற்றலோடு கூடிய துணிச்சலை முன்வைத்தால் கண்டிப்பாக கீழே விழுந்து கிடக்கிற நிலையிலிருந்து, இந்த உலகம் உன்னை தள்ளி இருக்கிற அந்த நிலையிலிருந்து மீண்டு வரலாம். அதே நேரத்தில் அவமானப்படுத்துகிறவர்கள், மனச்சோர்வு ஏற்படுத்துகிறவர்கள் கண்டிப்பாக அடுத்தவருக்கு இந்த நிலை ஏற்படுத்துவதற்கு உங்களுக்கும் எனக்கும் உரிமை இல்லை என்பதை புரிந்து கொள்வோம்.
ஜெபம். அன்பு இயேசுவே, உமக்கு ஏற்பட்ட தாழாத மனச்சோர்வு மற்றும் அவமானம், ஆனாலும் துணிந்து ஏற்றுக்கொண்டு எழுந்தீர். எங்கள் வாழ்விலும் அவமானம் மனச்சோர்வு எழுகிற போது துவண்டு விடாமல் வாழ வரம் தாரும். ஆமேன்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைய கடவுது. ஆமேன்.
இயேசுநாதர் பாடுபட்ட 8 நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது ஏனென்றால் நித்திய சிலுவையினாலே உலகை மீட்டு ரட்சித்தீர்.
தூய லூக்கா நற்செய்தி அதிகாரம் 23 இறைவார்த்தைகள் 28-31 முடி. இயேசு அப்பெண்கள் பக்கம் திரும்பி, எருசலே மகளிரே, நீங்கள் எனக்காக அழவேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். ஏனெனில் இதோ ஒரு காலம் வரும், அப்போது மலடிகள் பேறு பெற்றோர் எனவும் பிள்ளை பெற்றோரும் பால் கொடாதோரும் பேறு பெற்றோர் என்றும் சொல்வார்கள். அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் எனவும் குன்றுகளை பார்த்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள் எனவும் சொல்வார்கள். பச்சை மரத்திற்கே இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்திற்கு என்னதான் செய்ய மாட்டார்கள் என்றார்.
எருசலேம் மகளிர் கண்ணீர் விடுகிறார்கள். இது நீலிக் கண்ணீரா, அல்லது பரிதாப கண்ணீரா, அல்லது இயேசுவுக்கு இப்படிப்பட்ட நல்ல மனிதருக்கு இப்படி நடந்து போய்விட்டது என்று சொல்லுகிற ஆதரவு கண்ணீரா? சரி, எல்லாம் இருக்கட்டும். இன்று உங்களை குறித்த நிலைக்கு நீங்கள் உங்களை யோசித்து பாருங்கள். பச்சை மரமாகிய எனக்கே, எந்த தவறுகளுக்கும் ஈடு கொடுக்காத எனக்கே இப்படி குரூரம் நடக்கிறது என்று சொன்னாள். பாவங்களுக்கும் பழிகளுக்கும் பல்வேறு பலவீனங்களுக்கும் ஆட்பட்டு போய் நாளொரு மேனியும் பொழுது வண்ணவுமாக பாவத்தில் அமிழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் சமூகத்திற்காகவும் அழுங்கள் என்று சொல்லி ஒரு சுய பரிசோதனைக்கு ஆண்டவர் இயேசு தன்னுடைய வேதனையிலும் அடுத்தவருடைய ஆன்ம நலனை இங்கு குறியிட்டு காட்டுகிறார். அழுதுகின்ற பெண்களுக்கு இன்னொரு அறிகுணம் எடுக்கிறார். அழுது கொண்டிருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் சேர்ந்து மக்கள் சக்தியாக திரண்டிருந்தால் இன்றைக்கு இங்கிருக்கின்ற இந்த அநியாய சக்திகளை விரட்டி ஓட்டியிருக்க முடியுமே. ஆனால் உங்களுக்குள்ளே பரிதாபப்பட முடிந்தது தவிர உங்களுக்குள் எந்த ஒரு செயல்பாட்டிற்கும் இறங்க முடியாத ஒரு கோடைத்தனம் இருக்கிறது என்று சுட்டி காட்டுகிறார். இன்று நமக்கு மத்தியிலும் இப்படி எத்தனை எத்தனையோ நிலைகளில் பல பேர் வேதனைக்குள்ளாக இருக்கிறார்கள். பார்க்கிறோம், உச்சி கொட்டுகிறோம், பரிதாபப்படுகிறோம், இறக்கப்படுகிறோம். ஆனால் இந்த மானுடத்திற்கு இன்றைக்கு இவையெல்லாம் தேவை கிடையாது. மாறாக அவர்களை விடுவிக்கின்ற சக்திகளாக நாம் மாற வேண்டும். பல்வேறு இயக்கங்கள், மனித உரிமை இயக்கங்கள் உருவாகிற போது இன்றைக்கு நீயும் நானும் வெறும் கண்ணீரும் பிரதாபம் பட்டால் நியாயம் கிடையாது. இயக்கங்களுக்கு நாமும் தோள் கொடுப்போம். அடிமைப்பட்டு கிடக்கிற மானுடத்திற்கு விடியலை அளிக்க இயேசு வழியில் முற்படுவோம்.
ஜெபம். அன்பு இயேசுவே, எருசலேம் மகளிரிடம் விளங்கிய வெறும் பரிதாபம் கொள்ளும் நிலை எங்களிடம் இல்லாமல் செயல்பாடுள்ள ஒரு இயக்கமாக உருமாறி அநீதிக்கு குரல் கொடுக்கின்ற இயக்கமாகிட வரம் தாரும். ஆமென்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைய கடவுது. ஆமேன்.
இயேசுநாதர் பாடுபட்ட 9 திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது ஏனென்றால் நித்திய சிலுவையினாலே உலகை மீட்டு ரட்சித்தீர்.
திருப்பாடல் 22, இறைவார்த்தைகள் 15, 16 மற்றும் 10. என் வலிமை ஒருபோல காய்ந்தது, என் நாவு மேலன்னத்தோடு ஒட்டிக்கொண்டது, நாய்கள் என அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள், என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். நீரோ ஆண்டவரே, என்னை விட்டு தொலைவில் போய்விடாதேயும், என் வலிமையே எனக்கு துணை செய்ய விரைந்து வார்.
இயலாமை என்று சொல்லி வந்துவிட்டால் அங்கே அடுத்து என்ன நடக்கப் போகிறது தெரியாத ஒரு வெற்றிடம் போய்கொண்டிருக்கிறது. அதுபோல இயேசு 3 கீழே விழுகிறார். எத்தனை எத்தனையோ யோசனைகளில, எத்தனை எத்தனையோ கனவுகளோடு எப்படியும் லட்சியத்தை நம்மால் பிடித்துவிட முடியும் என்று சொல்லி போய்க் கொண்டிருந்த இயேசுவுக்கு இனிமேல் முடியாது என்று சொல்லுகின்ற அளவிற்கு இயலாமை வந்து விடுகிறது, கீழே விடுகிறார். இங்கு ஒரு பெரிய ஜீவமரண போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் போக வேண்டுமே, முடியவில்லையே. இதோ கண்ணு கட்டிய தூரத்தில் கொல்கத்தா தெரிந்து கொண்டிருக்கிறதே, என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லையே. மேலெண்ணத்தோடு என்னுடைய இந்த உதடு ஒட்டி போய்விட்டிருக்கிறது. என்னுடைய எலும்புகள் எல்லாம் நெக்குறுக்கி போயின. திருப்பாடலிலே படிக்கின்ற இந்த வரிகளில் முழுமையாக உடல் சிதிலமடைந்து போயிருக்கிறது. இருந்தாலும் ஃபீனிக்ஸ் பறவையானது எவ்வாறு மொத்தமாக அழிந்த நிலையிலிருந்து மீண்டும் உயிர் வருமே, அதுபோல இயேசு இருக்கிற கொஞ்ச நஞ்ச சக்தியும் திரட்டி மேலெடுக்கிறார். செய் அல்லது செத்துமடி என்று கேட்டிருக்கிறீர்கள், ஆனால் செய்யாமல் சாகாதே, செத்து மடிவதற்கு முன்னால் செய் என்று சொல்லுகின்ற வீரதீர வார்த்தைகளுக்கு உரு கொடுக்கின்றவராக இயேசு கடைசி நிலையிலும் எழுந்து நின்றாரே, அதுபோல இன்று நம்முடைய வாழ்வில் நம்முடைய முடியாமைகளிலும் நம்முடைய இயலாமைகளிலும் இதோ உன்னுடைய மானுட முயற்சிகளில் கண்டிப்பாக இது முடியாமற் போகலாம், ஆனால் நோன்பினாலும் ஜபத்தினாலும் வல்ல செயல் செய்ய முடியும் என்று சொல்லுகின்ற அவரது வார்த்தைகளில் நாமும் இன்றைக்கு சற்று நம்மை ஈடுபடுத்தி கொண்டால் கண்டிப்பாக நம்முள் இருக்கின்ற அத்தனை இயலாமைகளிலும் முடியாமைகளிலும் பதில் கண்டு அத்தனையும் முடித்து காட்டி ஜெயிக்கிற சமூகமாக நம்மால் மாற முடியும்.
ஜெபம். அன்பு இயேசுவே, முழுமையாய் இயலா நிலையிலும் நீர் கீழே விழுந்தாலும் கூட அதை மேற்கொண்டு எழுந்து லட்சியத்தை எட்டினீர். எங்கள் வாழ்வில் மனம் உடைந்த வேளையிலும் மனம் தளர்ந்திடாமல் தோல்விகளை மேற்கொண்டு வாழ வரம் தாரும். ஆமென்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைய கடவுது. ஆமேன்.
இயேசுநாதர் பாடுபட்ட 10 நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது ஏனென்றால் நித்திய சிலுவையினாலே உலகை மீட்டு ரட்சித்தீர்.
செய்தி அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 23 மற்றும் 24. அங்கே அவருக்கு வெள்ளைப்போளம் கலந்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தார், ஆனால் அதை அவர் பெற்றுக்கொள்ளவில்லை. குலுக்கல் முறையில் யாருக்கு எது என்று பார்த்து அவருடைய ஆடைகளை தங்களுக்குள் பங்கிட்டுக் கொண்டார்கள்.
துன்பங்களும் துயரங்களும் வாழ்வின் அகற்ற முடியாத ஒன்றாகி போயிருக்கின்ற நிலைமையில் இயேசுனுடைய கல்வாரி காட்சியில் மீண்டும் இன்னும் ஒரு கொடூரம். தனக்கென்று மேலிருந்து கீழ் வரை தையலே இல்லாமல் இருக்கின்ற ஆடையானது இப்பொழுது அவருடைய உடலிலிருந்து பீத்தறியப்படுகிறது. அதுவும் தங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அதன் மீது உரிமை கொண்டாடுகிறார்கள், சீட்டு போடுகிறார்கள். பார்த்து கொண்டிருக்கின்ற கிறிஸ்துவுக்கு துணை வேதனை. இப்படியுமா இருக்கும் மானுடம், இப்படியுமா பேராசை பிடித்து அழைத்து கொண்டிருக்கிறார்கள் மனிதர்கள். ஆம், மனிதனது ஆசைகளுக்கும் விருப்பங்களுக்கும் நம்மால் தீனிப்பட முடியாது, ஆனால் அவனது அடிப்படை தேவைகளுக்கு நாம் துணை நின்றுதான் ஆக வேண்டும். உடை, இது ஒவ்வொரு மனிதனுக்கும் அடிப்படை தேவை. ஆக இன்று எத்தனையோ பேருடைய அடிப்படை உரிமைகள் இவ்வாறு களவாடப்படுகின்றன, எடுத்து துச்சம் என துண்டாடப்படுகிறது. நீ இதை உணர்ந்து அதற்கு துணை நிற்பாயா, அல்லது இது தவறு என்று சொல்லி அடிப்படை தேவை நிறைவேற்றுகின்ற ஒரு மாபெரும் இந்த உலகத்திற்கு தேவையான நபராக வாழ்வாயா? இயேசுவிற்கு குடிக்க காடி கொடுக்கப்படுகிறது, அதை சுவைக்கிற இயேசு குடிக்காமல் அப்புறப்படுத்துகிறார். வருகிற துன்பங்கள் எத்தனை வந்தாலும் அணு அணுவாக அதை தாங்கிக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்றால், நான் அதற்காகவே பிறந்தேன், அதற்காகவே வாழ்கிறேன், கடைசி மட்டும் அதை நான் ஏற்று அணு அணுவாக ரசிக்க வேண்டும் என்று சொல்லி துன்பங்களை எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்கிறார். உணர்வற்ற நிலையில நாம் இறக்க முடியாது, இறக்கவும் கூடாது. ஆகவே கொடுக்கப்பட்ட அந்த பானத்தை அவர் அகற்றுகிறார். ஆனால் இன்றோ நாம் பல விஷயங்களுக்கு மறுத்து போயிருக்கிறோம். வேண்டுமென்றே நம்மை மறக்கடிக்க நாம் பல விஷயங்களுக்கு இது போன்று தேவையற்ற வழக்க வழக்கங்களுக்கு நம்மை ஆட்படுத்துகிறோம். வாழ்வில் நல்லதும் இருக்கிறது, கெட்டதும் இருக்கிறது. அத்தனையும் ஏற்றுக்கொண்டு நம்முடைய கடைசி வாழ்வின் நிலை வரை வாழ்ந்து காட்ட வேண்டிய வாழ்வின் இலக்கும் முன்மாதிரியும் நம்முடைய ஆண்டவரே சிறக்கிறார். அவரது வாழ்வை பின்பற்றுவோம், வாழ்ந்து முடிப்போம்.
ஜெபம். அன்பு இயேசுவே, உம் லட்சிய பயணத்தில் இந்த மானுடம் தழைத்திட அனைத்தையும் உதறி தள்ளி கடைசி வரை தன்னால் நேர்கொள்ள முடியும் என்று காட்டினீர். அந்த மன உறுதியை எங்களுக்கு தாரும். ஆமேன்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைய கடவுது. ஆமேன்.
இயேசுநாதர் பாடுபட்ட 11 நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது ஏனென்றால் நித்திய சிலுவையினாலே உலகை மீட்டு ரட்சித்தீர்.
செய்தி அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 17-18 முடியும். இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு மண்டை ஓட்டு என்னும் இடத்திற்கு சென்றார். அதற்கு எபிரேய மொழியில் கொல்கொதா என்பது பெயர். அங்கே அவர்கள் இயேசுவையும் அவரோடு வேறு இருவரையும் சிலுவைகளில் அறைந்தார். அவ் இருவரையும் இரு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக அறைந்தார்கள்.
சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. 3 ஆணிகளில் 2 கைகளும் 2 கால்களும் சிலுவையோடு பிணைக்கப்படுகின்றன. அகோர வழி, தாங்க முடியாமல் வெளிவர முடியாமல் சிலுவையிலே பிறையுண்டவராக கதறி கதறி துடிக்கிறார் இயேசு. இன்று அந்த கரங்களும் கால்களும் எவ்வளவு தூரம் பயணித்திருக்க முடியும், எவ்வளவு தூரம் செயல்பட்டிருக்க முடியும் யோசித்து பார்ப்போமா? நான் வந்தவரெல்லாம் அரவணைத்த கைகள், ஆசீர்வதித்த கைகள், யாருக்கு என்ன வேண்டுமோ அவற்றையெல்லாம் வாரி வாரி வழங்கிய கைகள் எடுக்க முடியாமல் சிலுவையோடு பணியுண்டு போயிருக்கின்றன. புறவணத்து மக்களையெல்லாம் மீட்பு பெற வேண்டுமே இவர்கள் எல்லோரும் என்று சொல்லி காடு மேடு மலை என்று எல்லா இடங்களுக்கும் சுற்றி திறந்து மன திரும்பங்கள் லட்சிய திரும்பங்கள் என்று சொல்லி அந்த எருசலேம் பகுதியெல்லாம் நடந்து கொண்டிருந்த கால்கள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கின்றன. இந்த கரங்களையும் கால்களையும் நாம் மீண்டும் எடுக்க முடியாது, ஏனென்றால் அவை சிலுவையோடு அறையப்பட்டிருக்கின்றன. ஆனால் இன்று அதே இயேசுனுடைய கரங்களாக கால்களாக இதயமாக இன்குலாப் சொல்வது போல என்னுடைய நீட்சி பேனா என்பது போல இன்று இயேசுவின் நீட்சிகளாக, அவரது கரங்களாக, அவரது கால்களாக, அவரது இதயமாக நாம் அவர் அரவணைத்த அந்த அரவணைப்பை நம்முடைய பாதிக்கப்பட்ட மானுடத்திற்கும் துன்பப்பட்ட மானுடத்திற்கும் நாம் அளிக்கிற போது, அவர் நடந்த பாதைகளில் நாமும் காலார நடந்து போகிற போது, அவர் யார் யாருக்கெல்லாம் தன்னுடைய இதயத்தில் இடம் கொடுத்து யார் யாருக்கெல்லாம் அந்த இதய அமைதியை அவர் அளித்து கொண்டு வந்தாரோ, அதே இதய சுத்திகரத்தோடு நீங்களும் நானும் வாழும்போது கண்டிப்பாக இயேசு சிலுவையில் அறையப்பட்டவராக அல்ல, சிலுவையிலிருந்து வெளிவந்து நம்மிலே இன்று முழுமையாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறவராக கண்டிப்பாக இவ்வுலகம் காணுகிற சக்தியாக நாம் வெளிப்பட முடியும்.
ஜெபம். அன்பு இயேசுவே, சிலுவையில் அறையப்பட்ட உமது கரங்களாக கால்களாக சமூகத்தில் செயலாற்றிட வரம் தாரும். ஆமேன்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைய கடவுது. ஆமேன்.
இயேசுநாதர் பாடுபட்ட 12 நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது ஏனென்றால் நித்திய சிலுவையினாலே உலகை மீட்டு ரட்சித்தீர்.
மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 15, இறைவார்த்தைகள் 33-37 முடிய. நண்பகல் வந்தபொழுது நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. பிற்பகல் 3 மணி வரை அது நீடித்தது. பிற்பகல் 3 மணிக்கு இயேசு, ஏலோயி ஏலோயி லெமா சபக்தானி என்று உரக்க கத்தினார். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்பது அதற்கு பொருள். சூழ நின்று கொண்டிருந்தவர்களுள் சிலர் இதை கேட்டு, இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றனர். அப்பொழுது ஒருவர் ஓடிச் சென்று கடற்பஞ்சை எடுத்து புளித்த திராட்சை ரசத்தில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து கொண்டே, பொறுங்கள், எலியா இவனை கீழே இறக்க வருவாரா, பார்ப்போம் என்றார். இயேசுவோ உரக்க கத்தி உயிர் துறந்தார்.
வாழ்கிற போது பெயர் எடுப்பது இது உலகத்தில் இருக்கிறவர்களது எதிர்பார்ப்பு. ஆனால் வாழ்வு முழுமையே ஒரு பெயர் எடுப்பாக இந்த மனிதன் உண்மையிலேயே இறை மகன் என்று சொல்லுகின்ற ஒரே வார்த்தையில் வாழ்க்கை அடங்கி போயிருக்கின்ற பெரிய சான்றிதழ் இயேசுவுக்கு கிடைக்கிறது. ஏனென்றால் சிலுவையிலே தொங்கின போது உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை விட்டு பிரிகிற போது, யாரையும் வெறுக்காத, யாருக்கும் சாபமிடாத, கோபப்படாத மனித தெய்வமாக சிலுவையிலே இயேசு, இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய், தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள், அம்மா இவரே உன் மகன், மகனே இவரே உன் தாய், இறைவா இறைவா ஏன் என்னை கை நகர்ந்தீர், தாகமாய் இருக்கிறது, எல்லாம் நிறைவேறிற்று, தந்தையே உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். இந்த வார்த்தைகள் அத்தனையும் செத்துக்கொண்டிருக்கிற ஒரு மனிதன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தானா? சாகிற போது முறையிடுவதற்கு எத்தனையோ இருந்தன. மன்னிக்க முடியாத அளவிற்கு மக்கள் சமய அரசியல் கொலையை செய்துவிட்டு சந்தோஷமாக இருக்கிற சதிராட்டம் நடத்தி கொண்டிருந்த மக்கள் ஆனால் அவர்களுக்கு முன்னே மகத்துவத்தோடு சாவை சந்திக்கிறார். செத்தவர்களுக்காக அழுகிறவர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது, அல்லது அழுகிறவர்கள் இருக்கிறார்கள். அழுகிறவர்களுக்காக செத்தவர் இவர் மட்டும்தான். காசி ஆனந்தன் தன்னுடைய கவிதையில போராளியை பற்றி படி சொல்லுகிறார். மண்ணுக்குள் சங்கம் வாய்ப்பானவர்கள் நிறைய பேர் இருக்க, மண்ணுக்காக போராடுகிறவர்கள் போராளிகள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் மண்ணுக்கு புனிதத்தையும் மனிதர்களுக்கு மீட்பையும் கொண்டு வந்த இவர் மண்ணுக்கும் மக்களுக்குமாக செத்துப்போனவர். இவருடைய இறப்பு என நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வியல் பாடமாக சொல்வது, வாழ்வது ஒருமுறைதான், அந்த வாழ்வை பொருள் விதத்தில் பெயரை சொல்லுகிற விதத்தில் வாழ்ந்து முடித்துவிடுதான்.
ஜெபம். அன்பு இயேசுவே, நீர் கடவுளின் மகன். வாழ்வும் நீர் ஏற்றுக்கொண்ட துன்ப சிலுவை மரணமும் இணைந்து உம் வாழ்வே எமக்கு பாடமாக அமைந்தது. கொண்ட லட்சியத்தில் இறுதி வரை உறுதியாக வாழ்ந்த உம்மை போல வாழ வரம் தாரும். ஆமென்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைய கடவுது. ஆமேன்.
இயேசுநாதர் பாடுபட்ட 13 நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது ஏனென்றால் நித்திய சிலுவையினாலே உலகை மீட்டு ரட்சித்தீர்.
லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2, இறைவார்த்தை 35. இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தை ஒரு வால் ஊடுருவி பாயும்.
புலம்பலாகமும் 1:12 இப்படி சொல்லுகிறது, வழியில் போகிறவர்களே, இவருக்கு இருக்கிற வேதனையை விட பெரிய வேதனை வேறு யாருக்காவது இருக்க முடியுமோ சொல்லுங்கள். ஆம், அன்னை மரியாளுக்கு வந்த வேதனை வேறு யாருக்கும் இப்படி வந்திருக்க முடியாது. லூக்கா நற்செய்தி 2:37 சிமியோன் ஆலயத்திற்குள் தலச்சின் பிள்ளையை கொண்டு வந்த தாயை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய உள்ளத்தை ஒரு வால் ஊடுருவோம். இத்தனை எத்தனை துன்பங்கள். கடைசியில் தனிமரமாக இருக்கிற அவளுக்கு இனி யார் இருக்கிறார்கள்? தனக்கென்றிருந்த ஒரே மகன் கூட இப்படி இந்த சமூகம் காரி மூழ்கிற அளவிற்கு சிலுவையில அவமான மரணத்தை தாங்கினவராக இப்பொழுது மடியில கிடத்தப்பட்டிருக்கிற இந்த வேதனை, கண்டிப்பாக யாருக்கும் இப்படிப்பட்ட வேதனை ஏற்படக்கூடாது. ஆனால் இங்கு இந்த துன்பங்களை எல்லாம் தனக்கே வந்துவிட்டன என்று சொல்லி கூப்பாடு போடுகிற தாயாக நாம் அன்னையை பார்க்கவில்லை. அத்தனையும் தாங்கிக் கொண்டு, ஆண்டவரே, இன்னும் இதற்கு மேலும் துன்பத்தை தர வேண்டும் என தா பற்றியெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிற அளவிற்கு எனக்கு வலிமை இருக்கிறது என்று சொல்லி தனி மனுஷியாய் கடவுளுக்கே கட்டளையிடுகிறவளாக இருக்கிறாள் அன்னை மரி. திருத்தூதர் பணி 1:14 பார்க்கிறோம், மாடி அறையில திருத்தூதர்களையும் சீடர்களையும் அரவணைத்து அமர வைத்து அவர்களோடு ஜெபித்த நிலையில அன்னை அவள் இருந்தாள். நடந்தது நடந்தவையாக இருக்கட்டும், நடப்பவைகள் நல்லதாக நடக்கட்டும் என்று சொல்லி இயேசு கொணர்ந்த அந்த இரையாட்சி பணியை, அந்த புதிய உலகத்தை இவள் கொணர முதல் ஆளாய் அங்கு தோழமையோடு நிற்கிறாள். இன்று நம்முடைய வாழ்வில் துயரங்களும் துக்கங்களும் வந்துவிட்டனவே என்று சொல்லி ஆடிப்போய் அமிழ்ந்து போயிருக்கிற நமக்கு அன்னை மரியாள் பாடமாக இருக்கிறாள். எத்தனை எத்தனையோ சோகங்கள் நடக்கலாம், எத்தனை எத்தனையோ துயரங்கள் வரலாம், ஆனால் அத்தனையும் மிதித்து ஒரு புதிய வாழ்வுக்கு நீ உன்னைய தயாரித்துக் கொள் என்று சொல்லுகிற அன்னையின் வாழ்வு நிலை பாடத்தை ஏற்றுக்கொள்வோமா?
ஜெபம். அன்பு இயேசுவே, உம் அன்னை மரியாள் ஆகட்டும் என்று அடிபணிந்த நாள் முதல் உமது லட்சிய பயணத்தின் இறுதி வரை உடனிருந்த அந்த உடனிருப்பால் உம்மை தேற்றிய புதிய திருச்சபைக்கு தாயாகவும், சோகத்தில் புதிய நிலையை கையிலெடுத்து ஆகட்டும் என்று வாழ்ந்தார் அந்த உறுதியான மனநிலையை எங்களுக்கும் தாரும். ஆமென்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைய கடவுது. ஆமேன்.
இயேசுநாதர் பாடுபட்ட 14 நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது ஏனென்றால் நித்திய சிலுவையினாலே உலகை மீட்டு ரட்சித்தீர்.
தூய யோவான் நற்செய்தி அதிகாரம் 12, இறைவார்த்தை 24. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன்.
கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது பயன் தராது. கோதுமை மணிக்கு மேல் இருக்கிற உமி, அதில் இருக்கிற சதை, இவை அத்தனையும் அழுக வேண்டும். பிறகுதான் உள்ளே இருக்கின்ற அந்த ஜனனம் பயிராக வெளியே வருகிறது. அதுபோல இயேசு தன்னை இந்த மானுடத்திற்கு முழுமையாக தந்துவிட்டார் என்பதனுடைய அந்த கடைசி துளியும் கரைத்து கொள்ளுகின்ற நிலைதான் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுதல். தன்னை முழுமையாக மானுடத்திற்காக கரைத்து கொண்டார். தன்னை முழுமையாக இந்த மானுடத்திற்கு தந்தை விட்டார். இந்த தாரை வார்த்து கொடுத்தல் இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் பெரிய சவாலாக அமைகிறது. நம்முடைய குடும்பம் வாழ, சமூகம் வாழ நாம் எதை இழந்திருக்கிறோம்? செத்தும் கொடுத்தான் சீதக்காதி என்று சொல்கிறார்கள். அதுபோல தன்னை முழுமையே தாரை வார்த்து கொடுத்து மானுடம் வாழ இந்த கல்லறைக்குள் புகுந்த தேவன், நாமும் அடுத்தோர் வாழ பல்வேறு தியாகங்களை செய்வதற்கு நம்மையே கரைத்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த கரைதல் இன்றைக்கு கிறிஸ்துவ வாழ்வினுடைய சாட்சிய நிலை. ஏற்றுக்கொள்வோமா? கல்லறைக்குள் இருக்க வேண்டிய நிலை மட்டுமல்ல கிறிஸ்துவ நிலை, கல்லறையை தாண்டி புதிய வாழ்வை அனுபவிக்க வேண்டிய உயிர்ப்பின் வாழ்வு நம்முடைய வாழ்வு. ஆகவே கல்லறை நிலையை விட்டுவிட்டு இந்த உயிர்ப்பு நிலையை இந்த கிறிஸ்துவ சமூகம் அடைய வேண்டும். இயேசு அதை வாழ்ந்து காட்டினார். அந்த உயிர்ப்பின் மகத்துவத்தில் இன்றைக்கு நம்மையும் உயிர்த்தெழ வைத்திருக்கிறார். ஆகவே எந்தெந்த பண்புகளுக்காக இயேசு வாழ்ந்து மடிந்து உயிர்த்தாரோ, அதுபோல அந்த பண்புகளை நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு முறையும் நிறைவேற்றுகிற போது இந்த உலகத்திற்கு மரிக்கிறோம், ஆனால் ஆண்டவருக்குள் உயிர்க்கிறோம். அப்படி வாழுகிற நம்முடைய வாழ்வில் நம்மோடு கூட நம்முடைய சமூகமும் உயிர்க்கிறது.
ஜெபம். அன்பு இயேசுவே, தந்தையின் திருவுளம் நிறைவேற்ற உம்மையே முழுமையாய் உலகிற்கு கரைத்துக் கொள்கிற உமது நிலையை உணர்ந்து நாங்கள் மறுவாழ்விற்கான அழைப்பினை ஏற்று அழிவுக்குரியவற்றை உறுதியாய் பிடித்து கொண்டிராமல் நிலையான உம்மை மட்டுமே சிக்கன பற்றி கொண்டு வாழும் நிலையை எங்களுக்கு தந்தருளும். ஆமேன்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைய கடவுது. ஆமேன்.